நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடன் ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்ப, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிலம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிலம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் ஞாயிற்றுக்கிழமை வழமை போல் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் அறியும் சத்சங்கமாக அமைகின்றது. வழமை போல் எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து வகுப்பை சென்ற வகுப்பில் படித்ததை மீளாய்வு செய்து இந்த வகுப்புக்குள் செல்வோம். நாங்கள் இப்போது கடந்த சில வகுப்புகளாக வித்யா தத்துவத்தை பற்றி படித்து கொண்டிருக்கின்றோம். வித்யா தத்துவம் தில் ஏழு தத்துவங்கள் உண்டு. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், அதைத் தொடர்ந்து புருடன், அதைத் தொடர்ந்து மாயை. இவற்றில் புருடன் வரைக்கும் இதுவரை படித்துவிட்டோம். இன்று நாங்கள் புதிதாக பார்க்கப் போவது மாயா தத்துவத்தை, மாயையை. அதற்கு முதல் கடத்த வகுப்பில் நாங்கள் புருடன் தத்துவத்தை பற்றி பார்த்தோம். அதை பற்றிய ஒரு சிறிய மீளாய்வு செய்து இன்றைய வகுப்புக்குள் செல்வோம். இந்த புருட தத்துவம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தில் தான் ஆன்மா நுகர்வோன் தன்மையை பெற்று ஆன்ம தத்துவங்களுக்குள் நுகரும் பொருட்களை நுகர்வதற்காக வருகின்றது. அது அப்படி தெரிந்திருந்தாலே உங்களுக்கு போதுமானது. ஆன்மா பக்குவப்பட்டு நுகரும் நுகர்வோன் தன்மையை அடைந்து நுகரும் பொருட்களை நுகர்வதற்காக ஆன்ம தத்துவத்திற்கு வரும் நிலைதான் புருடனுடைய நிலை. அதை நாங்கள் விரிவாக சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்போது மீளாய்வை மாத்திரம் பார்த்து விடுவோம். இந்த புருடன் வித்யா தத்துவத்தில் பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லப்படும் போர்வையை ஆன்மாவிற்கு கொடுக்கும் நிலையைத்தான் புருடன், ஓ புருஷன் என்று சொல்லுகின்றோம். அதாவது ஆன்மா அந்த நிலையில் பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லப்படும் ஐந்து தத்துவங்கள் வித்யா தத்துவத்தில் இருக்கும். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். காலம் என்றால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள காலம் ஆன்மாக்கள் வினையை அனுபவிப்பதற்கு. நியதி என்றால் நிச்சயமாக அந்தந்த ஆன்மா அந்தந்த வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்ற நியதி தத்துவமும், அதைத் தொடர்ந்து கலை ஆகிய செயல்படும் ஆன்மா செயல்பட வைக்கும் தத்துவமும், வித்தை தத்துவமாகிய ஆன்மாவுக்கு கிடைக்கும் அறிவு திறனை பற்றிய தத்துவமும், அராகமாக அந்த ஆன்மா அந்த இச்சையை அதாவது அதை விரும்பி அதை எடுப்பதற்குரிய தத்துவமாக அராகமும் அமைந்திருக்கின்றது. இந்த ஐந்தும் சேர்ந்ததை பஞ்ச கஞ்சுகம் என்ற பெயரில் சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள். அந்த பஞ்ச கஞ்சுகத்தை பஞ்ச கஞ்சுகத்து போர்வை என்று சொல்கின்றார்கள். போர்வை என்றால் ஒரு விரிப்பு. அந்த ஐந்தும் சேர்ந்ததை ஆன்மாவின் மீது போர்க்கப்படுகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதை போர்த்தவுடன் இந்த ஐந்து தத்துவங்களையும் ஆன்மாவுக்கு கொடுத்தவுடன் இறைவனால் ஆன்மா புருஷன் ஓ புருடன் என்ற நிலையை அடைகின்றது. ஆனால் இந்த மூன்று தத்துவங்களிலும், அதாவது 36 தத்துவங்கள் மூன்று நிலைகளில் இருக்கின்றது. சுத்த தத்துவம், சிவ தத்துவம் என்றும் சொல்லுவோம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். சுத்த தத்துவத்தில் 5, வித்யா தத்துவத்தில் 7, ஆன்ம தத்துவத்தில் 24 தத்துவங்களும் எங்களுக்கு கருவிகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சிவ தத்துவத்தில் இருக்கும் ஆன்மாக்களின் நிலை என்னவென்றால், ஆணவ மலத்தில் மாத்திரம்தான் நிற்கும் நிலை. அதாவது கண்மம் மாயை ரெண்டு மலங்களையும் கடந்த நிலை. அதை நாங்கள் விஞ்ஞான கலர் என்று சொல்லுகின்றோம் ஆன்மீகத்தில். அடுத்ததாக இரண்டாவது வித்யா தத்துவத்தில் ஆன்ம நிலை என்னவென்றால், ஆணவமும் கண்மமும் இருக்கும் நிலை. இது நான் மேலிருந்து கீழாக பார்க்கின்றேன். நீங்கள் கீழிருந்து மேலாக பார்த்தால் தான் அது புரியும். இரண்டாம் நிலை ஆணவமும் கண்மமும் சேர்ந்த நிலை. அந்த நிலைக்குரிய ஆன்ம கூட்டத்தை பிரளயாகலர் என்று சொல்கின்றார்கள். கடைசி நிலைதான் ஆன்ம தத்துவம். அதில் சகலர்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஆணவம், கண்மம், மாயை, மும்மலங்களும் சேர்ந்தவர்கள். அதுதான் அடிப்படை நிலை, அடிநிலை. அதிலிருந்து மேலே போகும்போது ஒவ்வொரு மலங்களாக நீங்கி, மாயை நீங்கி வித்யா தத்துவத்திற்குள் செல்கின்றோம், கண்மம் நீங்கி சிவ தத்துவத்திற்குள் செல்கின்றோம். அந்த நேரம் இறுதியாக இருப்பது ஆணவமலம் மாத்திரம். ஆகவே இந்த மூன்று நிலைகளிலும் ஆணவம் இருக்கின்றது, மறந்து விடாதீர்கள். ஆணவம் இல்லாமல் அது அனாதியானது, அது இல்லாமலே போவாது. ஆனால் அது ஒடுக்கப்பட்டிருக்கும் நாங்கள் பக்குவப்பட்டு கொண்டு போகும்போது. ஆகவே இந்த ஆணவ நிலைகளின் வீதாசாரத்தை சொல்கின்றார்கள். இந்த மூன்று நிலையிலும் சகலர்களாக இருக்கும் போது ஆணவமெல்லாம் முழுமையாக இருக்கும் என்றும், அதிலிருந்து நாங்கள் நீங்கி 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 வித்யா தத்துவத்திற்குள் போகும்போது, பிரளயாகலராகும் போது ஆணவமெல்லாம் இன்னும் நிற்கும், ஆனால் ஒரு நடுப்பகுதியில் நிற்கும். ஒரு 100% என்று எடுப்பீர்கள் என்றால், சகலருக்கு ஒரு உதாரணத்திற்கு, வித்யா தத்துவத்தில் பிரளயாகலருக்கு போகும்போது ஆணவத்தின் நிலை ஒரு 50% இருக்கும். அதிலிருந்து விஞ்ஞானகலர் நிலைக்கு, சுத்த தத்துவம், சிவ தத்துவத்திற்குள் போகும்போது ஆன்மாவின் நிலை மிகவும் குறைவாக இருக்கும். ஆகவே இதுதான் இந்த மூன்று ஆன்மாக்கள் உயிர்களின் நிலை. இப்போது மீண்டும் வருவோம் வித்யா தத்துவத்திற்கு. இதில் ஒரு மீள்பார்வை. வித்யா தத்துவத்தில் தான் அந்த ஆன்மாவுக்கு பஞ்ச கஞ்சுகம் என்ற போர்வை போர்க்கப்படுகின்றது. போர்க்கப்பட்டவுடன் அது புருஷ நிலையை அடைகின்றது. இதெல்லாம் நான் தந்த அட்டவணையில் இருக்கின்றது சொற்கள். அதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தால் அது விளங்கும். ஆகவே இந்த புருட நிலையை வித்யா தத்துவத்தில் ஆன்மா அடைந்தாலும், அது ஆன்ம தத்துவத்தில் வந்து பொருட்களை நுகரும் தன்மைக்கு தயாரானாலும், ஒரு சிறிய பிரச்சனை இருக்கு இறைவனின் செயல் திட்டத்தில். அந்த பிரச்சனை என்ன? இந்த வித்யா தத்துவம் பிரளயாகலருக்குரியது. அங்கு சகலர்கள் இல்லை. ஏனென்றால் மாயையை கடந்து வந்து விட்டார்கள் இரண்டாவது நிலைக்கு. அதுதான் பிரளயாகலர். ஆகவே இந்த போர்வை போர்த்தவுடன் அந்த நிலையில் இருக்கும் ஆன்மாவுடன் பிரளயாகலர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சகலர்களுக்கு போக முடியாது. ஏனென்றால் சகலர் நிலையில் இருக்கும் மாயையை அவர்கள் முடித்துத்தான் பிரளயாகலராக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த போர்வையை போர்த்தவுடன் அவர்கள் ஆன்ம தத்துவத்தில் போய் பொருட்களை நுகர வேண்டும். தங்களுடைய மாயையை, தங்களுடைய வினைகளை போக்குவதற்கு கண்மமலத்தை என்றால், பிரளயாகலருக்கு அங்கு போகும் இடம் இல்லாதபடியால் ஆன்ம தத்துவத்தில் மூலப்பிரகிருதி என்ற மாயையிலிருந்து தான் இந்த 24 தத்துவங்கள் தோன்றுகின்றன. அதில் குணத்தத்துவம் முதன்மையாக தோற்றப்படுகின்றது. அந்த குணத்தத்துவத்தை விட அவிச்சை என்று ஒன்று அங்கு தோன்றுகின்றது. அந்த அவிச்சை எல்லாவற்றையும் மாறாக உங்களுக்கு காட்டும். அதுதான் அந்த ஆன்ம தத்துவத்தில் மாயா மலத்தில் இருக்கும் விடயம். அந்த அவிச்சை நீங்கள் ஒன்றை நினைக்கும் போது அதை உங்களுக்கு மாறாக காட்டி உங்களை தப்பான வழியில் செலுத்தி வைக்கும். அந்த அவிச்சை ஐந்து பகுதிகளை கொண்டது என்று போன வகுப்பில் பார்த்தோம். அதாவது அந்த அவிச்சை தத்துவத்தில் அவிச்சையை அவிச்சை ஆங்காரம் அவா ஆசை கோபம் இந்த ஐந்து விடயங்களுக்குள்ளும் இந்த ஆன்மா புகுந்தால்தான் அந்த ஆன்ம தத்துவத்தில் போய் பொருட்களை சுகிக்கலாம். அந்த நிலைக்காக அந்த அவிச்சையை இந்த பஞ்சகஞ்சுக போர்வையை ஆன்மா எடுத்தவுடன் ஆன்ம தத்துவத்தில் வந்து பொருட்களை அனுபவிப்பதற்கு முதல் இதை பஞ்ச கிளேசம் என்று சொல்லுகின்றோம். இந்த அவிச்சையை அவிச்சை ஆங்காரம் அவா ஆசை கோபம் இந்த பஞ்ச கிளேச போர்வையையும் அந்த ஆன்மா எடுத்த பின்தான் அந்த பொருட்களை நுகரத் தொடங்குகின்றது. இதை இரண்டு விதமாக சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள். எந்த பொருட்களை நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் எடுத்தாலும் அதற்கு இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று பொதுநிலை, மற்றது சிறப்பு நிலை. என்ன இந்த பொதுநிலை என்றால் என்ன, சிறப்பு நிலை என்றால் என்னத்துக்கென்று ஒரு உபமானத்தை பார்த்து விடுவோம். ஒரு நீரை எடுத்தீர்கள் என்றால் அதனுடைய பொதுத்தன்மையோ பொதுநிலை அது குளிர்மையாக இருக்கின்றது தான் அதன் பொதுநிலை. சிறப்பு நிலை என்ன, அந்த நீரை நீங்கள் கொதிக்க வைத்தீர்கள் என்றால் சூடாக மாறுகின்றது, அது சிறப்பு நிலை. அதை ஒரு உதாரணத்துக்காக வைத்திருங்கள். ஆகவே எந்த பொருட்களை நீங்கள் எடுத்தாலும் அதற்கு பொதுநிலையும் உண்டு, சிறப்பு நிலையும் உண்டு. அதே போல்தான் இந்த ஆன்மாவின் புருட தத்துவத்திற்கு பொதுநிலையான பஞ்ச கஞ்சுகம் வித்யா தத்துவத்தில் இருக்கின்றது. அதை அது எடுத்தவுடன் ஆன்ம தத்துவத்திற்கு வந்து பஞ்ச கிளேசங்களுடன் சேர்ந்த பின்தான் அது சிறப்புத்தன்மையை பெற்று ஆன்ம தத்துவத்தில் எல்லா பொருட்களையும் தனு கரண புவன போகங்களில் தரப்பட்ட பொருட்களை சுவிக்கத் துவங்கி தங்களுடைய வினைகளை கழிக்கத் தொடங்குகின்றன. இதுதான் இந்த தத்துவத்தில் முக்கியமானது. இதையெல்லாம் நாங்கள் இந்த கருத்துக்களை தெரிந்தால்தான் இதை எங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எங்கிருந்து வருகின்றது, எதை நீங்கள் நீக்கலாம், எதை நீக்க முடியாது என்பவற்றையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த சத்சங்கத்தை திருப்பி 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 கேட்க வேண்டும். அந்த நிலையை நீங்கள் புரிவதற்கு இன்று நான் பேசும்போது கேட்டால் மாத்திரம் இது உங்களுக்கு புரிந்துவிடப் போவதில்லை. ஆகவே இதை திருப்பி கேட்க வேண்டும். பலமுறை கேட்ட பின் கேள்விகளை கேட்க வேண்டும். அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் போது உங்களுடைய அறிவுத்திறன் வளர்கின்றது. இந்த புருட தத்துவத்தை தான் போன வகுப்பில் பார்த்தோம். ஆகவே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் இவற்றை பார்த்து விட்டோம் வித்யா தத்துவத்தில். இன்று நாங்கள் பார்க்கப் போவது மாயை. இந்த மாயா தத்துவத்தில் சில விடயங்களை முதல் வகுப்புகளிலும் பார்த்திருக்கின்றோம். அதாவது இந்த மாயா ரெண்டு நிலைகளில் இருக்கின்றது. வேதாந்தத்திலும் இருக்கின்றது, சித்தாந்தத்திலும் இருக்கின்றது. இதுதான் சாதகர்களுக்கு ஒரு குழப்ப நிலை வரும். சித்தாந்தத்தை படிக்கும் போது வேதாந்த மாயை வேறு, சித்தாந்த மாயை வேறு மறந்து விடாதீர்கள். வேதாந்த மாயை ஒரு பொருள் ஓ ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அது மாயா என்று சொல்வார்கள் வேதாந்தத்தில். அந்த பொருள் இல்லையானால் அது மாயை. ஆனால் சித்தாந்தத்தில் வரும் மாயை வித்தியாசமானது. அது எப்படி வித்தியாசமானது என்று நீங்கள் பார்த்தால், சித்தாந்த மாயையில் மாவண்ணா என்ற சொல்லுக்கு ஒடுங்குதல் என்றும் யானா என்ற சொல்லுக்கு தோன்றுதல் என்றும் பொருள் உண்டு. அதாவது ஏதாவது ஒன்று தோன்றி ஒடுங்கி, அதாவது தோன்றி இருந்து மறையும் என்றால் அந்த பொருள் இருப்பில்லாத மாயை என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த தோன்றுவதற்கும் இல்லாது போவதற்கும் உரிய நிலையைத்தான் சைவ சித்தாந்தத்தில் மாயை என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த மாயை எங்கிருந்து வந்தது என்று பார்க்கும்போது, பதி பசு பாசத்தில் பாசத்தில் ஆணவம் கண்மம் மாயை என்று மும்மலங்களும் இருக்கின்றது. இந்த மும்மலங்களில் மாயை என்பது மூலமலம். இந்த மூல மாயை மலத்திலிருந்து ரெண்டு பகுதிகள் உருவாகின்றன. ஒன்று அசுத்த மாயை, மற்றது சுத்த மாயை. இது அடிப்படையில் படித்திருக்கின்றோம். சுத்த மாயையிலிருந்துதான் சிவ தத்துவமாகிய சுத்த தத்துவம் வருகின்றது. அசுத்த மாயையிலிருந்துதான் வித்யா தத்துவம் வருகின்றது. அதன் கீழே பிரகிருதி மாயையாகிய பிரகிருதி மாயையும் வருகின்றது. அந்த அட்டவணையை தொடர்ச்சியாக பார்ப்பீர்களாக இருந்தால் புரியும். ஆகவே அசுத்த தத்துவத்தில் இருந்து இந்த அசுத்த மாயையிலிருந்து இந்த வித்யா தத்துவத்திலிருந்து ஏழு தத்துவங்கள் என்று பார்த்துவிட்டோம். இது இந்த அசுத்த மாயையிலிருந்து நேரேயே வரக்கூடிய தத்துவங்கள் என்றால் மூன்றே மூன்று தான் இந்த ஏழில். அதாவது காலம், நியதி, கலை. கலை என்பது செயல்படும் திறன். இந்த கலையிலிருந்துதான் வித்தையும் அராகமும் வருகின்றது. மாயையிலிருந்து நேரடியாக வரவில்லை, ஆனால் அந்த மாயா தத்துவத்திற்குள் தான் இந்த பகுதிகள் உண்டு. அட்டவணையை பார்க்க வேண்டும். அதே மாதிரி அந்த கலையிலிருந்துதான் மூலப்பிரகிருதி மாயை தொடங்குகின்றது. அட்டவணையை பாருங்கள். அதாவது ஆன்ம தத்துவங்கள் தொடங்குகின்றன. 24 அந்த மூலப்பிரகிருதிக்குள்ளுத்தான் அந்த 24 தத்துவங்களும் தொடங்கி செயல்படுகின்றன. ஒவ்வொரு வேலைகளுக்காக அவற்றை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த மாயையை நீங்கள் பார்க்கும்போது மூல மாயை எங்கு இருக்கின்றது? எங்களுடைய அனாதி பொருட்களில் இருக்கின்றது. பதி பசு பாசத்தில் பாசத்தில் இருப்பது தான் மூல மாயை. அந்த மாயை ரெண்டு வகைப்படும். ஒன்று சுத்த மாயை, மற்றது அசுத்த மாயை. அதிலிருந்து தோன்றுவதை பற்றி இப்போது பேசிவிட்டோம். சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். ஆனால் இப்போது வித்யா தத்துவத்திற்குள் ஒரு மாயை இருக்கின்றது. அந்த மாயை என்ன என்றொரு கேள்வி. அந்த மாயை தான் உங்களுடைய மூல மாயையாகிய பதி பசு பாசத்தில் இருக்கும் ஒரு மாயையில் ஒரு பகுதியை அனந்த தேவர் என்று இந்த வித்யா தத்துவத்தை இயக்குபவர் இறைவனின் கீழ் எடுத்து அதை பதப்படுத்துகின்றார் என்று சைவ சித்தாந்தத்தில் விளக்கம் தருவார்கள். அந்த பதப்படுத்துதலுக்கு அவர்கள் பாவிக்கும் உதாரணம் ஒரு குயவன் பானை செய்வது போல. குயவன் பல நூறு பானைகளை செய்யலாம், ஆனால் ஒவ்வொரு பானை செய்கிறான் ஒரு பானையை செய்கின்றான் என்று உதாரணம் எடுத்து அந்த ஒரு பானைக்கு அவன் முழு மண்களையும் பதப்படுத்த தேவையில்லை. அந்த மண்ணில் ஒரு பகுதியை எடுத்து பதப்படுத்தி அந்த பானையை உருவாக்குகின்றான். அதே போல்தான் இந்த வித்யா தத்துவத்தில் இருக்கும் மாயை மூல மாயையில் இருந்து ஒரு பகுதி. அந்த பகுதியை எடுத்து மூல மாயையிலிருந்து இல்லை, மன்னிக்க வேண்டும், மூல மாயையில் இருந்து வரும் ரெண்டு மாயை, ஒன்று சுத்த மாயை, மற்றது அசுத்த மாயை. அந்த அசுத்த மாயையில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி இந்த வித்யா தத்துவத்திற்குள் இறைவன் வைத்திருக்கின்றார். அந்த மாயையை பற்றித்தான் இன்று விரிவாக பார்க்கின்றோம். ஆகவே இந்த மாயையை எடுத்தீர்கள் என்றால் இந்த மாயைக்கு இரண்டு குணங்கள் உண்டு. ஒரு குணம், இந்த பொருள்களுக்கு இரண்டு குணம் இருக்கென்று சிறிய நேரத்துக்கு முன் பார்த்தோம். ஒன்று பொதுவான குணம், மற்றது சிறப்பான குணம். இந்த மாயை வித்யா தத்துவத்தில் இருக்கும் மாயையின் பொதுவான குணம் உயிரை மயங்கச் செய்வது. சிறப்பு குணம் உயிருக்கு ஒளியாக இருப்பது. இதை நம்ப முடியவில்லை. மாயை என்றாலே ஒரு ஒரு இருள் சேர்ந்தது என்று தான் எங்களுடைய வேதாந்த கருத்தின்படியோ அல்லது பொது உலகியல் கருத்தின்படியோ எங்களுடைய மனதிற்கு தென்படும். ஆனால் மாயைக்கு ரெண்டு குணம் இருக்கின்றது. ஒன்று பொது குணம், மற்றது சிறப்பு குணம். அதைத்தான் நாங்கள் நீரின் உதாரணம் மூலம் என்னென்று அதை பார்த்தோம். நீரின் பொது குணம் குளிர்ச்சியாக இருப்பது. சிறப்பு குணம், அது நீங்கள் கொதிக்க வைக்கும் போது சூடாக மாறுவது. அது மீண்டும் குளிர்ச்சியடைகின்றது, குளிர்நிலைக்கு வருகின்றது. ஆகவே பொது குணம் எப்பவும் இருக்கும் குணம், சிறப்பு குணம் சில செயல்களால் வருவது. அதேபோல்தான் இந்த மாயை இன் பொது குணம் உயிரை மயக்க நிலையில் வைத்திருக்கும், மயங்க வைக்கும். ஆனால் சிறப்பு குணம் ஒளியாக செயல்படும். அதற்கு சைவ சித்தாந்த பேராசிரியர் அருமையாக விளங்கப்படுத்துகின்றார். அதை ஒளியாக என்று நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை எப்படி சொல்கின்றார் என்றால், இறைவன் இந்த ஆன்மாக்களுக்கு தன்னுடைய செயல்முறை திட்டத்தில் இந்த ஆன்மாக்களை ஆணவ பிடியில் இருந்து விடுவிப்பதற்காக முதலாவதாக என்ன செய்கின்றார், கண்ம மலத்தையும் மாயையையும் உயிருக்கு கொடுக்கின்றார். அதை கொடுத்த பின்தான் இந்த ஆணவ மலத்திலிருந்து உயிரை விடுவிப்பதற்குரிய செயல்முறைகளை செய்விக்க தொடங்குகின்றார். ஏன் கண்ம மலத்தை கொடுக்கின்றார்? அது வினைகள், ஆன்மாவை செயல்பட வைப்பதற்கு வினைகளை ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டும் உயிர்களுக்கு. அதை கொடுத்தவுடன் அது செயல்படுவதற்கு அறிவுத்திறன் தேவை. அந்த அறிவுத்திறனை கொடுப்பதற்குத்தான் மாயாமலத்தை கொடுக்கின்றார். இது ரெண்டும் சேர்ந்த பின்தான் ஆணவம் மலத்திலிருந்து உயிரை மெதுமெதுவாக விடுவிக்கின்றார். அதுதான் இந்த செயல்முறை திட்டம். ஆகவே இந்த ரெண்டு மலங்களும் கண்மம் மாயை கொடுக்கப்படுகின்றது. ஆனால் ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் சேர்த்துத்தான் பாசம் என்று அனாதியாக இருக்கின்றது. இருப்பினும் இந்த ஆணவமும் கண்மமும் சாரி இந்த கண்மமும் மாயா மலமும் இறைவனால் நிர்வகிக்கப்படுகின்றது. ஏனென்றால் அவருடைய செயல்முறை திட்டத்தில் அவர் உயிர்களுக்கு அந்த ரெண்டு மலங்களையும் கொடுக்கின்றார். கண்ம மலமாகிய வினைகளையும் மாயை மலமாகிய தனு கரண புவன பூவங்களில் பொருட்களையும் உற்பத்தி செய்து இறைவனுக்கு இந்த 36 தத்துவங்களில் ஒரு பகுதியை கொடுக்கின்றார். ஆகவே இறைவனால் செயல்படுத்தப்படும் மலங்கள்தான் உயிர்களுக்காக கண்மமும் மாயையும், ஆணவ மலம் உயிரால் செயல்படுத்தப்படுகின்றது. அதனால்தான் இறைவன் அங்கு வந்து அவரால் ஒரு உதவியும் செய்ய முடியாது. அந்த ஆணவ மலத்திலிருந்து உயிர் நீங்குவதற்கு இந்த கண்மமும் மாயையும் கொடுத்து உயிரை செயல்பட வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய செயல்முறை திட்டம். யாருக்காவது ஏதாவது கேள்வி வருமாக இருந்தால், ஏன் ஐயா இறைவன் உறவெல்லாம் செய்ய வேண்டும், நேரடியாகவே ஆன்மாவை ஆணவத்திலிருந்து தூக்கிவிடலாம் தானே, ஏன் கண்மத்தை கொடுக்க வேண்டும், ஏன் மாயையை கொடுக்க வேண்டும், ஏன் இவ்வளவு சிக்கல்களையும் கொடுக்க வேண்டும், துன்பத்தை கொடுக்க வேண்டும், நேரடியாக தூக்கிவிட்டால் அவர் உதவி செய்ய தயார் என்றால் ஒரு பிரச்சனையும் இல்லையே என்று சிலர் சிந்திக்கின்றார்கள். இந்த வகுப்பில் என்று வைப்போம். அதற்குரிய காரணம் என்னவென்றால், உயிரின் ஒரு முக்கியமான தொழில் நிலை உயிர் ஒருபோதும் முழுமையாக அறியாது, படிப்படியாகத்தான் அறியும். ஆகவே இறைவனால் உயிரை தூக்க முடியாது ஆணவத்திலிருந்து. ஏனென்றால் தூக்க வலிக்கிட்டாலும் உயிர் அங்கு மயங்கி போய் கிடக்கின்றது, அதற்கு ஒன்றும் புரியாது. ஆகவே தூக்கினாலும் அது அங்கிருந்து நகர முடியாத நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் அறிவுத்திறன் இழந்து நிற்கின்றது. ஆகவேதான் உயிரின் தொழில்களாகிய படிப்படியாக அறிதல், சிற்றறிவு, இறைவன் அறிவித்தால்தான் அறியும் என்ற இந்த குணங்கள் இருப்பதால் இறைவனுக்கு நீங்கள் நினைப்பது போல் நேரடியாக வந்து தூக்கிவிட முடியாது. ஆகவே உயிர்தான் செயல்பட வேண்டும் அதிலிருந்து விடுபடுவதற்கு. அப்போ உயிரை செயல்பட வைக்க வேண்டுமென்றால் ஆணவத்தில் கட்டுண்டிருக்கின்றது. அந்த உயிரை செயல்பட வைப்பதற்குத்தான் கண்ம மலத்தை கொண்டு வந்து வினைகளை கொடுக்கின்றார். மாயா மலத்தை கொண்டு வந்து உலகம் உலகில் இருக்கும் பொருட்கள் உடல் கருவிகள் எல்லாவற்றையும் பூட்டுகின்றார். ஆகவேதான் இதில் மிகவும் முக்கியமாக சாதகர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, ஆணவ மலத்தை நிர்வகிக்கக்கூடியது இறைவன் அல்ல, உயிர். மறந்துவிடாதீர்கள், அது உயிரின் தொழில். நீங்கள் இறைவன் செய்வார் இறைவன் செய்வார் என்று பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய நிலைகளை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள். ஆகவே இறைவன் வந்து இவற்றையெல்லாம் செய்வார் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் இதுவரை, இனி நீங்களாகத்தான் இதிலிருந்து விடுபட வேண்டும் இந்த ஆணவ மலத்திலிருந்து என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லது நீங்கள் இந்த நிலையிலேயே புறப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆகவே இறைவன் உங்களுக்கு கண்மத்தையும் வினைகளையும் மாயையில் தனு கரண புவன போகங்களுக்காக உடல் உடற்கருவிகள் உலகம் உலகப் பொருட்களை தந்திருக்கின்றார். ஏனென்றால் நீயாகவே அதிலிருந்து வெளியால் வந்துவிடு. இப்போது தெரிகின்றதா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று? இறைவனுக்கு போய் அர்ச்சனை செய்வதாலோ இறைவனை துதிப்பதாலேயோ உங்களுடைய வாழ்க்கை ஆணவ மலத்திலிருந்து நீங்கள் வெளிப்பட்டு விடவே முடியாது. நீங்களே உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும். அதற்குத்தான் இவை தரப்படுகின்றன. இப்போதுதான் கிரியா பாபாஜி வருகின்றார். இப்போதுதான் உங்களுக்கு தெரிகின்றது, இந்த உடலில் உங்களுக்கு இந்த கிரியா யோகம் கிடைத்தது. சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து கிரியா யோகம் கிடைத்தது. எவ்வளவு பெரும் பாக்கியம்! நீங்கள் இந்த செயல்முறை திட்டத்தில் எல்லா ஆன்மாக்களுமே வருகின்றது. கிரியா சாதகர்கள் ஒரு நிலை மேலே இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த அறிவுத்திறன் கிடைத்தவுடன் உங்களுக்கு செயல்முறையில் இவற்றை செயல்படுத்தும் தன்மை பாபாஜி மூலகுருவால் பரம்பொருளிடமிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இப்போது சிந்தியுங்கள், இவற்றை தவறவிடலாமா? தவறவிட்டால் உங்களுக்கும் இந்த செயல்முறை யோகத்தில் இருப்பவர்களுக்கும் உலகியலில் இருப்பவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. நீங்கள் உலகியலில் இருப்பதாகவே முடிகின்றது. ஆகவேதான் கிரியா பாபாஜி அவர்கள் உங்களை உலகியலிலும் இருந்து கொண்டு யோகத்திலும் இருங்கள், இதை பயிலுங்கள் என்று பறைசாற்றுகின்றார். ஆனால் நாங்கள் அதை சொல்லளவில் உணர்ந்திருக்கின்றோமே தவிர அடிப்படை தத்துவத்திலிருந்து உணரவில்லை. இப்போது நாங்கள் அங்குதான் சென்று கொண்டிருக்கின்றோம் அடிப்படை தத்துவத்திற்கு. இப்போது உங்களுடைய உடல் எப்படி வேலை செய்கின்றது, உயிர் எப்படி வேலை செய்கின்றது, இதிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன கருவிகள் என்னென்ன தன்மைகளை கொண்டிருக்கின்றன, இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் எதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது இப்போது பாபாஜியின் அருளினால் பரம்பொருளிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மிகவும் முக்கியமானது. இன்று இந்த மாயா தத்துவம் ஏழாவது கருவியையும் ஏழாவது தத்துவம் ஏழாவது கருவியையும் பார்த்திருக்கின்றோம் வித்யா தத்துவத்தில். இப்போது மாயையின் சிறப்பு உங்களுக்கு விளங்கியிருக்கின்றது. மாயை பொதுவாக மயக்கம் தருவது என்று சொல்வதற்குரிய கருத்தை மீண்டும் விளங்கப்படுத்துகின்றேன். மாயா உண்மையாக ஒரு ஒளிப்பொருள் என்று பேராசிரியர் சொல்கின்றார். எனக்கும் கஷ்டமாக இருந்தது அதை கேட்கும்போது, என்னடா மாயாவை போய் ஒளிப்பொருள் என்கின்றாரே என்று. ஆனால் அந்த விளக்கம் தரும்போதுதான் மிகவும் அருமை. ஏனென்றால் அது ஏன் ஒளிப்பொருள் என்று சொல்லப்படுகின்றது என்றால், இந்த கண்ம மலத்தையும் மாயா மலத்தையும் இறைவன் நிர்வகித்து எங்களுக்கு தருகின்றார். அது உயிரின் நிர்வாகத்தில் இல்லை. ஆனால் அவற்றை அவர் தரும்போது என்னத்திற்காக தருகின்றார்? இந்த ஆணவ மலத்திலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக தருகின்றார். ஆணவ மலம் என்றால் என்ன? இருள். ஒரு இருளிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு என்ன தேவை? உலகியலை சொல்லுங்கள், ஒளி தேவை. ஆகவே இந்த மாயா மலம் என்னவாக இங்கு இப்போது உங்களுக்கு தெரிகின்றது? ஒளியாக தெரிகின்றது. ஆகவேதான் இந்த மாயா மலத்திற்கு ரெண்டு தன்மை என்று பார்த்தோம் தொடக்கத்தில். ஒன்று மயக்கத்தில் வைத்திருக்கும், அது மாயா மலத்தின் பொது இயல்பாக இருக்கின்றது. ஏனென்றால் மாயாமலம் ஆணவத்தோடு சேர்ந்து இருக்கும் போது அந்த ஆணவம் தான் அந்த மயக்கத்தை தருகின்றதே தவிர மாயாமலம் அல்ல. ஆகவே மாயாமலம் இறைவன் அனுக்கிரகத்தால் எங்களுக்கு தரப்படுவது மறைமுகமாக என்னத்திற்கென்றால் அந்த இருளிலிருந்து அந்த உயிரை வெளியால் எடுப்பதற்கு ஒளியை தருகின்றார். ஆகவே மாயாமலம் கெட்டதல்ல. உங்களை மாயைக்குள் அழுத்தி வைத்திருக்கும் அந்த மாயைக்குள் அழுத்தி வைப்பதற்கும் பின்னிலிருந்து ஒளிந்திருந்து அதை செயல்படுத்துவது ஆணவமலம், மாயை அல்ல. ஆகவே இந்த ஆணவ மலம் தான் எங்களுக்கு எல்லோருக்குமே சிக்கலான விடயம். ஆகவே இந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாயையில் சிக்கிவிட்டோம், மாயையில் சிக்கிவிட்டோம் என்பது உண்மை. பொருள்களை பொறுத்தவரையில், உடலை பொறுத்தவரையில், கருவிகளை பொறுத்தவரையில். ஆனால் அங்கு அந்த மயக்க நிலையை எங்களுக்கு யார் தருகின்றார்கள் எங்களிடம் இருந்து? அனாதியாக ஆணவம் தான் அதை தருகின்றது. அதை நாங்கள் பிடிக்க தவறி விடுகின்றோம். ஆகவே எங்குமே முக்கியமாக எல்லா பிரச்சனையும் அமைந்திருக்கின்றது, ஆணவ மலத்தில் அமைந்திருக்கின்றது, நான் எனது. ஆகவே எங்கே நாங்கள் முதல் கையை வைக்க வேண்டும்? எங்களிடம் இருந்து சிறிது சிறிதாக நான் எனதை அகற்ற வேண்டும். அதை அகற்றினால் மாயாமலம் ஒளியாகவே உங்களுக்கு தெரியும். அந்த மாயா மலத்தை பற்றி வித்யா தத்துவத்தில் இருக்கும் பக்குவப்பட்ட ஒரு பகுதியை மூல மாயையிலிருந்து எடுத்து பக்குவப்படுத்திய இந்த மாயா மலத்தை பார்த்திருக்கின்றோம், ஏழாவது தத்துவமாக. ஆகவே இந்த மாயை எங்களுக்கு உதவி செய்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட மலம். அதன் அடிப்படை தத்துவம் கருத்து என்று உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். இருப்பினும் இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளை 30 நிமிட வகுப்புகளை ஒழுங்காக திருப்பி திருப்பி கேளுங்கள், அட்டவணையை வைத்து கேளுங்கள். இன்று இந்த மாயை தத்துவத்தை பார்த்ததுடன் வித்யா தத்துவம் முடிவுக்கு வருகின்றது. ஆகவே வரும் வகுப்புக்கு போகும்போது இந்த வித்யா தத்துவம் எல்லாவற்றையும் சேர்த்து இன்னொரு முறை ரிவ்யூ பண்ணி அடுத்த இடத்திற்கு செல்வோம். இதற்கு பாபாஜிக்கும் சத் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி நான் இப்போது இறைவனையாவிடம் அவருடைய கேள்விகள் இருந்தால், சுருக்கிய கருத்துகள் இருந்தால் கேட்டு இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இறைவனையா, அது சைவ சித்தாந்த வகுப்பு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், ஏதாவது குறுகிய சொற்கள் இருந்தால் இதில் இப்போது கூறலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் சிவாய நம ஓம்.
சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் பழமை போல் வாப்பில் விளக்கப்பட்டது. சென்ற வாப்பில் வித்யாதத்துவம் ஏழு நிலையில் ஊடகத்துவம் விளக்கப்பட்டது, மீட்டல் செய்யப்பட்ட பின்பு இன்று ஏழாவது தத்துவமான மாயா தத்துவம், மாயமலம் பற்றிய மூட்டர்களும் விளக்கங்களும் சிறப்பாக இருந்தது. எனவே நாங்கள் பலமுறை மீட்டல் செய்து இன்றைய வாப்பில் கூறப்பட்ட ஏழாவது தத்துவமான மாயா தத்துவத்தை எங்களுடைய தெளிவு நிலைக்கு கொண்டு வரும் வரையும் பலமுறை மீட்டல் செய்வோம். அந்த மீட்டலை தொடர்ந்து முன்பு அடுத்த ஏழு தத்துவங்களையும் திரும்ப திரும்ப மீட்டல் செய்து எங்களுக்கு மனத்துக்கு ஒரு தெளிவு நிலை வரையும் தொடர்ந்து மீட்டல் செய்வோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி ரவணையா. அந்த சுருக்கத்திற்கும் உங்களுடைய மக்களுக்கு சாதகர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் சில வசனங்களை சொன்னீர்கள். அதாவது இவற்றை நாங்கள் மீட்டல் செய்ய வேண்டும் தனிப்பட்ட முறையில் இந்த அறிவுத்திறனை வளர்ப்பதற்கு. இதை மிகவும் சுருக்கமான முறையில் உங்களுக்கு கொண்டு வருகின்றேன் பாபாஜியின் அருளினால். ஏனென்றால் நீங்கள் முழுமையாக முழு கருத்தையும் அறிவதென்றால் அது நிச்சயமாக முடியாது, அது பேராசிரியர்களால் தான் முடியும். ஆனால் அது சொல்லப்பட்ட கருத்துக்களில் சுருக்கமாக தேவையானவற்றை எடுத்து உங்களுக்கு சுருங்கிய முறையில் உங்களை அதை அனுபவிப்பதற்கு சுகிப்பதற்கு பாபாஜியின் அருளினால் கொண்டு வருகின்றேன். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.